தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒருசான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒருசான் வயிறு. அத்தியாயம் எண் 12. இலக்கிய கட்டுரை. பாரதமணி இதழில் வெளியானது. வாசிப்பவர் பவானி முரளி கிருஷ்ணா. இலக்கிய கட்டுரை. தமிழில் இலக்கிய கட்டுரைகள் எழுதி வர வேண்டுமென்று பத்திரிகாசிரியர் கேட்கிறார். ஆங்கிலம் முதலிய பாஷைகளில் இலக்கிய கட்டுரை என்பதற்கு உள்ள பொருள் வேறு, தமிழர் கொள்ளும் பொருள் வேறு. எந்த விஷயத்தை பற்றியும் ரசமாக எழுதினால் அதுவே இலக்கிய கட்டுரையாகும். தமிழிலோ இலக்கியத்தை பற்றிய கட்டுரை எழுதினால்தான் அது இலக்கிய கட்டுரையாகிறது. இலக்கியம் என்றால் என்ன? இதை பற்றி தமிழிலே வரையறையான கோட்பாடு இல்லை. இலக்கணமல்லாத நூல்கள் எல்லாம் இலக்கியங்களே. நூல்களை பற்றி ஆராய்ந்து எழுதினால் அதை இலக்கிய கட்டுரை என்று தமிழர் சொல்லுகிறார்கள். மற்ற நாட்டார் எதை ஆராய்ச்சி என்று சொல்லுகிறார்களோ அதைத்தான் இவர்கள் இலக்கிய கட்டுரை என்கிறார்கள். புறநானூற்றில் கண்ட அரசியல், அகநானூற்றில் கண்ட காதல் வாழ்வு, சங்க நூல்களில் கண்ட பெண்கள் நிலை, இப்படி நூல்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து எழுதினால் தமிழர் யாவரும் இதுதான் இலக்கிய கட்டுரை என்று கூடி தலையசைப்பார்கள். ஆங்கிலத்தில் உள்ளவை போல முருங்கைக்காய் சாம்பார், ரவிக்கை சண்டை, நடை, உரையாடல் முதலிய விஷயங்களை எழுதினால் அவைகளுக்கு வேறு வேறு பெயர் வைத்து விடுகிறார்கள். முருங்கைக்காய் சாம்பாரை அடிப்படையாக வைத்து மனிதனுடைய சுவை உணர்ச்சியை பற்றி ஹாசியத்தோடு ஒரு கட்டுரை எழுதி பத்திரிகைக்கு அனுப்பினால் அது விகட பகுதியிலே பிரசுரிக்கப்படுகிறது. உலாவ போதலை பற்றி எழுதினால் ஆரோக்கிய பகுதியிலே சேர்த்துக் கொள்கிறார்கள். கதையாக எழுதினாலோ இலக்கியமே இல்லை, கதை என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆங்கிலத்தில் மட்டும் இவை இலக்கியங்களாவதேன்? தமிழருக்கு இவை இலக்கியத்துக்கு புறம்பாக நிற்பதேன்? முருங்கைக்காய் சாம்பாரை பற்றி எழுதுவதை ஹாசியத்திலேதான் சேர்க்க வேண்டும் என்று தமிழர் வற்புறுத்துகிறார்கள். அதே விஷயத்தை பாட்டாக பாடிவிட்டால் அது கவியாகி இலக்கிய பகுதியிலே புகுந்து கொள்கிறது. கதையோ வேடிக்கையோ ஏதானாலும் சரி, பாட்டாகிவிட்டால் அதற்கு இலக்கியம் என்னும் பெயர் கொடுக்கப்படுகிறது. ஏன் இந்த வித்தியாசம்? தமிழருடைய இலக்கியம் விஷயத்தில் இல்லை, பாட்டிலேதான் இருக்கிறது என்று அதற்குள் நிச்சயம் செய்து விடாதீர்கள். ஆராய்ச்சி கட்டுரையும் பாட்டும் இலக்கியம் என்பதோடு அவர்கள் நிற்கவில்லை. சங்கனூர் செய்யுளிலே ஒன்றை வசனமாக எழுதுங்கள், அது இலக்கிய பகுதியிலே சேர்க்கப்படுகிறது. ஓஹோ, அது பாட்டிலிருந்து வந்தது, இலக்கியத்தின் மாறுவேஷம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படியானால் முருங்கைக்காய் சாம்பார் பாட்டு ஹாஸ்யத்தின் மாறுவேஷம் அல்லவா? அது மட்டும் வசனமாக இருந்தால் இலக்கியமாகாமல் பாட்டானால் மட்டும் இலக்கியமாகி விடுகிறதே. சங்கச்சொயில் பாட்டானாலும் வசனமானாலும் இலக்கியமாகவே இருக்கிறது. இந்த பட்சபாதம் எதற்கு? உண்மைதான் என்ன, தமிழர்களுக்கு இலக்கிய உணர்ச்சியே இல்லையா? இலக்கியம் எழுதுபவர்களுடைய பூண்டே தமிழ்நாட்டில் அற்றுவிட்டதா? இலக்கிய கட்டுரை எழுதுவதென்பது அறிஞர்களுக்கு அவ்வளவு பிரமாதமான சங்கதி அல்ல. விஷயங்களை காரண காரிய முறையோடு ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு தாங்கள் கருதியவற்றை அழகாக எழுதத் தெரிந்தால் அவர்கள் எழுதுவது இலக்கிய கட்டுரைதான். வாசிப்பவர்களுக்கு புரியாத பாஷையிலோ தலை சுற்றும் விவகாரங்கள் நிறைந்த முறையிலோ எழுதினால் அவற்றை பொதுவாக கட்டுரைகள் என்று கூட சொல்லக்கூடாது. கட்டுரை, கதை, கவி எழுதுவது கலைத்திறமை உடையவர்களால் தான் முடியும். கதை இன்னது, கவி இன்னதென்பதை தமிழர்கள் இப்பொழுது ஒருவாறு அறிந்திருக்கிறார்கள். கதையை பற்றி அவர்களுடைய அபிப்பிராயம் நல்ல உருவத்தை அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் சில பத்திரிகைகளே ஆகும். கவி என்றால் அதன் ஸ்வரூபமே வேறாக இருக்கிறதாதலின் அதையும் சுலபமாக அறிந்து கொள்கிறார்கள். தமிழில் இன்னும் வசன கவிதை வரவில்லை. ஆதலின் பேச்சுக்கும் எழுத்துக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கிறதோ அத்தனை வித்தியாசம் கவிக்கும் வசனத்துக்கும் இருக்கிறது. கட்டுரைகள் என்ன என்பதை பற்றி யாரேனும் தமிழரை கேட்டு பாருங்கள், கதையும் கவியும் அல்லாத எல்லாம் கட்டுரைகள் என்று அவர் சொல்வார். இரண்டாம் வகுப்பில் பையன் எழுதும் விளக்கண்ணையை பற்றிய காம்போசிஷனும் கட்டுரைதான். தினசரி பத்திரிகையின் தலையங்கங்களும் கட்டுரைதான். பாபேசு ஐயர் எழுதிய காவியம் என்பதும் கட்டுரைதான். இவைகளிலே இலக்கிய கட்டுரை எது என்ற விஷயம்தான் அவர்களுக்கு புரியாதது. இப்படியே தமிழ்நாட்டை விட்டு வைத்திருப்பது பெரிய பாவம் அல்லவா? அறிவாளிகள் இலக்கிய கட்டுரைகளை எழுதாமல் எத்தனை நாள் இருக்கப் போகிறார்கள்? ஒரு விஷயம், இலக்கிய கட்டுரைகளை எழுதுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இரண்டு வகையினர் இப்பொழுது நாட்டில் இருக்கிறார்கள். ஒரு வகையர் பரம வைதிக கோஷ்டி. அவர்களுக்கு நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் இரண்டு இல்லை, எல்லாம் பழைய காலத்து சமாச்சாரம்தான். பொறுமை, பொறாமை, கற்பு, அஹிம்சை முதலிய விஷயங்களை பற்றி ஆயிரம் பாட்டுகளை மேற்கோள் காட்டி எழுதி குவித்து விடுவார்கள். உலகம் சிருஷ்டியான காலம் தொடங்கி இன்றளவும் திருப்பி திருப்பி அந்த விஷயங்களை பற்றி எழுதி கொண்டிருக்கும் அந்த அப்பாவிகளுக்கு இலக்கிய கட்டுரை இன்னது என்று படும்படி விளக்கிச் சொல்ல யாராலும் முடியாது. மற்றொரு வகையார் அதிவிருஷ்டி வகையினர். தங்கள் கருத்து எதுவோ அதுதான் சிறந்ததென்று பிடிவாதத்தோடு எழுதுகிறார்கள். காரணங்காட்டி படிப்பவருடைய மனசை கவ்வும்படி எழுத தெரிந்தாலும் கோணல் வழியிலேயே போகிறார்கள். கருத்துக்கு சிறப்பே ஒழிய பாஷைக்கு சிறப்பு இல்லை என்று சீர்திருத்த வாதம் செய்கிறார்கள். தங்கள் எழுத்திலேதான் ஜீவசக்தி ததும்புவதாக பறையெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பாவம், அவர்கள் செய்யும் குற்றம் அவர்களுக்கே தெரிவதில்லை. மேநாட்டு ஆசிரியர்களுக்கும் நம் நாட்டு எழுத்தாளர்களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் ஒன்று உண்டு. அவர்கள் தங்கள் மொழியில் உள்ள இலக்கிய நூல்களை கரைகண்டவர்கள், மரபு வழுவாமல் எழுதத் தெரிந்தவர்கள். நம் நாட்டிலோ எழுத்தாளர்களுக்கு தமிழ் இலக்கியத்தின் ஒரு மூலை கூட சரிவர தெரியாது. அங்கனம் தெரியாததை பெருமையாக கூட பேசிக் கொள்கிறார்கள். என்னுடைய குழந்தை நாலெட்டு கூட நடக்க மாட்டான், ரிக்ஷாவிலே தான் போவான் என்று பெருமை பேசிக் கொள்ளும் தாய்மாரும், வீசம்படி அரிசிக்கு மேல் நமக்கு செல்வதில்லை என்று பீற்றிக் கொள்ளும் கணவான்களும் இருக்கின்ற இந்த நாட்டிலே பலகீனங்களையெல்லாம் பெருமைப்படுவதற்கு உரியவையாக சொல்லும் மனப்பான்மை இருப்பது ஆச்சரியம் அல்ல. ஒருவர் சொல்லுகிறார், என்ன ஐயா, உங்கள் பழைய தமிழ் புஸ்தகத்தில் வீட்டை சந்திரமண்டலத்தில் முட்டை விட்டிருக்கிறார்கள், சோலையை ஆகாய கங்கையில் மிதக்க விடுகிறார்கள், எங்கே பார்த்தாலும் பெண்கள் வர்ணனை, இந்த உபயோகமற்ற புஸ்தகங்களை மனுஷன் எப்படி படிப்பான் என்று அவர் குறை கூறும் பொழுது, ஐயோ, இலக்கியங்களை இவர் காமாலை கண்ணோடல்லவா பார்த்திருக்கிறார் என்று இறங்கத்தான் வேண்டியிருக்கிறது. நீங்களே இலக்கிய சிருஷ்டி செய்ய தொடங்குங்களேன் என்று சொல்லிவிட்டாலோ, ஆமாம் என்று சப்பு கொட்டுகிறார். தமிழை துருப்பிடித்த பாஷையாக, தமிழ் இலக்கியத்தை மக்கி போன பண்டமாக எண்ணுகின்ற பெரியவர்களால் இனி நமக்கு விடிமோட்சம் வரப்போவதில்லை. தேசபக்தி என்றும் பாஷா அபிமானம் என்றும் ஜபித்துக் கொண்டிருக்கும் சில அறிவாளிகள் கொஞ்சம் பழைய தமிழ் புஸ்தகங்களை கசப்பிருந்தாலும் புரட்டி பார்க்கட்டுமே, அவை என்ன நம்மை கடித்து விடுமா? தமிழில் உள்ள இலக்கியங்களின் பெயர் கூட தெரியாத எழுத்தாளர்கள் எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டில் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இலக்கியங்களில் புகுந்து பார்க்கட்டும், தமிழ் மரபை உணர்ந்து புது தமிழர்களுக்கு தெரிவிக்கட்டும், தமிழ் மரபு பிழையாமல் புத்தம் புதிய முறையில் எழுத முன்வரட்டும். அப்போது எத்தனை இலக்கிய கட்டுரைகள் வெளிவரும்? எந்த கட்டுரை எழுதினாலும் இப்பொழுது ஆங்கிலத்தின் மனம் வீசும் அவர்களுடைய கட்டுரைகளில் அப்போது தமிழ் மனம் வீசும் என்பதில் தடை என்ன? ஒருசான் வயிறு அத்தியாயம் எண் 12 இலக்கிய கட்டுரை நிறைவு பெற்றது.